السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد، فجاسوا خلال الديار، وكان وعدا مفعولا. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. എല്ലാ പുഹലും പുഹഴ്ചയുമേ വല്ലോനായി അല്ലാഹ് സുബ്ഹാനഹു വ തആല ഒരുവനിക്ക് ഒരുത്താഹട്ടും. സലാത്തനും കരുണയും സലാമിനും ഈരേറ്റവും സാന്തി നബി സന്മാർക്ക പോതഹരങ്ങൾ തലൈവർ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്നവർകൾ മീതിലും, അന്നാറുകളെ പിൻപറ്റി വാഴ്ന്ന അറുമൈ സഹാബാക്കൾ, തബിഉങ്ങൾ, തബഅത് തബിഉങ്ങൾ, മേലും ഖിയാമനാൽ വരെ വരക്കൂടിയ മുസ്ലിമാന മുഅ്മിനാന ആൺകൾ പെൺകൾ അനവർകൾ മീതിലും ഉണ്ടാവതാ എന്ന് കൂറിയതൻ പിന്നാൽ, அல்லாஹுவினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேசர்களே, எங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசூய செய்து கொள்கிறேன். அன்புறந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலத்தை விளங்குவது என்பது மார்க்கத்தில் நான்கில் ஒன்று. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவுபடுத்திய மார்க்கம். நாங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறோமோ இந்த காலத்தை விளங்குவது இது மார்க்கத்தில் நான்கில் ஒரு பகுதி. ஏனென்றால் காலம் விளங்கப்படாமல் மார்க்கம் விளங்கப்பட மாட்டாது. அந்தளவு பயங்கரமான சதிகளும் சூழ்ச்சிகளும் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள் என்பவர்கள் சதிகாரர்கள், அவர்களுடைய சதியிலே அவர்கள் உயர்வை அடைந்த காலம்தான் இந்த காலம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த சகோதரர்களை அன்றே சதிகாரர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண, அதற்கு பலன் கேட்கும் பொழுது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்: قال لا تقصص رؤياك على اخوتك فيكيدوا لك كيدا. உங்களுடைய சகோதரர்களுக்கு இதனை சொல்ல வேண்டாம், அவர்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டு மனைவிமார்களில் மூத்த மனைவிக்கு 10 ஆண் குழந்தைகள். அந்த 10 பேருடைய பரம்பரையை தான் நாங்கள் யூதர்கள் என்று சொல்கிறோம். அவர்களிலே ஒருவருடைய பெயர் இஸ்ராயில், எனவே அவர்களை பனு இஸ்ராயில் என்பார்கள். ஏனென்றால் அதிகமான சந்ததியினர்கள் இஸ்ராயலுக்கு தான். இல்லையென்றால் யூதர்கள் என்பவர்கள் இந்த 10 பேருடைய குழந்தைகள். இவர்கள் அன்றிலிருந்து சதிகாரர்கள், என்றும் சதிகாரர்கள், இன்றும் சதிகாரர்கள் தான். இன்று அல்லாஹு தஆலா உலகத்துடைய ஆட்சியை அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி பேசுவதுண்டு, 1300 வரை என்று சொல்வதுண்டு. அது எந்த காலம் என்றால் யூதர்களுடைய இரண்டாவது இந்த குலப்படி காலத்தை அவர்கள் அடைவதற்கு முன்னால் உள்ள காலம். யூதர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இரண்டு குலப்படி காலங்களில் முதலாவது குலப்படி காலம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதுடன் அது முடிந்து விடுகிறது. ஆனால் இரண்டாவது குலப்படி காலம் என்பது அவர்களுக்கு பெரிய உயர்வை கொடுத்த காலம். முதன்முதலான குலப்படி காலம் முடிவுக்கு வரும் பொழுது அல்லாஹு தஆலா யூதர்களை தவிடுபொடியாக்கினான் என்றோ, அவர்களுடைய திட்டங்கள் அழிந்து விட்டன என்றோ, அல்லது அவர்கள் முற்றாகவே சந்ததியால் அழிந்து விட்டார்கள் என்றோ கூறவில்லை. என்றாலும் இரண்டாவது குலப்படி காலம் நிறைவுக்கு வரும் பொழுது எங்கள் கெட்டவர்கள் என்று உலகத்துக்கு விளங்கும், முதல் குலப்படி முடிவுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மூலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்பவும் முஸ்லிம்களுடைய கையில் மீட்கப்பட்டது போலவே இந்த முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைவார்கள். وَلْيَدْخُلُوا الْمَسْجِدَ كَمَا دَخَلُوهُ أَوَّلَ مَرَّةٍ وَلْيُتَبِّرُوا مَا عَلَوْا تَتْبِيرًا. அவர்கள் எந்தெந்த விடயங்களை கொண்டெல்லாம் உயர்வை அடைந்தார்களோ அவைகள் அனைத்தும் கேவலப்படும், அவைகள் தவிடுபொடியாகும், அவைகள் சுக்குநூறாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. யூதர்கள் உயர்வை அடைந்ததெல்லாம் இந்த உலக கல்வி மூலமாகத்தான். எந்த கல்வியை நீங்கள் பாராட்டுகிறீர்களோ, எந்த கல்வியை நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் கற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த கல்வியை உலகில் நாங்கள் உயர்வை அடைய காரணம் என்று நினைக்கிறோமோ, அந்த கல்விதான் இவர்களுடைய ஆகப்பெரிய ஆயுதம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது குலப்படி காலம் அவர்களிடத்தில் வந்துவிட்டால், சும்மர் அததுனால அலைஹிம் وَأَمْدَدْنَاكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَجَعَلْنَاكُمْ أَكْثَرَ نَفِيرًا. அவர்களுக்கு குழந்தை குட்டிகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் குழந்தையை பெற்றாலும் யூதர்களுடைய கற்கை நெறியை கற்று யூதனாகத்தான் மாற வேண்டும் என்ற நிலை. பொருளாதாரம் என்பது அவர்களுக்கு சொந்தமாக மாறிவிட்ட நிலை. இது 1300க்கு முன்னால் இருக்கவில்லை. நல்ல முறையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாருக்காவது கஷ்டமாக கசப்பாக நினைக்கிறீர்கள் என்றால் அவதானமாக கேளுங்கள். எங்கள் பக்கத்தில் ஏதும் நியாயம் இருக்கிறதா என்று பாருங்கள். நாங்கள் உளறுகிறோமா இல்லை என்றால் குர்ஆனுடைய முழக்கங்களா என்பதை பாருங்கள். அன்புறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது குலப்படி காலத்துடைய உயர்வு இவர்களுக்கு உயர்வாக மாறுவதெல்லாம் அவர்களுடைய எஜுகேஷன் மூலமாக, அவர்களுடைய இந்த கல்வி மூலமாக. எந்த கல்வியை நீங்கள் எல்லாம் வகையுடைய கல்வியை விட்டுவிட்டு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, உயர்வாக கருதுகிறீர்களோ, எதன் மூலமாக துனியாவுடைய உயர்வுகளை தேடுகிறீர்களோ, எதன் மூலமாக தீனுக்கோ ஆகிறவுக்கோ எந்த லாபமும் கிடையாதோ, எதன் மூலமாக முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் சீர்குலைகின்றனவோ, எதன் மூலமாக விபச்சாரிகள் உருவாகிறார்களோ, எதன் மூலமாக சிறு பிராயத்திலேயே காம வெறி பிடித்தவர்கள் உருவாகிறார்களோ, எதன் மூலமாக போதை பொருள்கள் பரப்பப்படுகிறதோ, எதன் மூலமாக பண்பாடுகள் சுக்குநூறாக்கப்படுகிறதோ, எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு ஒரு கூட்டம், ஒரு பிச்சலம், ஒரு சமுதாயம் உருவெடுக்கிறதோ, அப்படியான அந்த கல்வியை தான் அவர்களுடைய மூலதனமாக ஆக்கினார்கள். உலகமெல்லாம் அவர்களுடைய செய்திகளை பரப்ப, பொய்யை உண்மைப்படுத்த, நல்லதை கெட்டதாக்க, கெட்டதை நல்லதாக்க, உயர்ந்ததை தாழ்ந்தது என்று காட்ட, தாழ்ந்ததை உயர்ந்தது என்று காட்ட, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மரியாதை இல்லாத பொருளாக ஆக்கி உயர்வுக்கும் உத்தியோகத்துக்கும் அன்று அன்று ஏதோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்றதுக்கும் டிகிரி டிப்ளமாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலை உருவானதெல்லாம் இந்த கற்கை நெறி மூலமாகத்தான். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உண்மையை உள்ளத்திலே மறைத்துக் கொண்டு விதண்டாவாதம் செய்ய வேண்டாம். இன்று நிறைய மக்கள் இருக்கிறார்கள், உண்மையை உணர்கிறார்கள். ஆனால் தான் 30 வயது வரை கற்ற கல்வி, தனக்கு கிடைத்த இந்த தொழில், இவைகளை பிழை சொல்ல வேண்டி வரும் என்பதற்காக வேண்டி விதண்டா வாதிக்கிறார்கள். ஓரிருவரை அல்ல, பல 100 பேர்களை உங்களிடம் சொல்லுவோம். இது எங்களுடைய உயிரில், உயிர் உடம்பில் இருக்கும் வரை நீங்கள் காணப்போகின்ற முழக்கம், மறந்துவிடாதீர்கள். இந்த பாதையில் எத்தனை தடை கற்கள் இருந்தாலும் அவைகள் உங்களுடைய பார்வையில் தடை கற்களாக இருக்கும், நம் பார்வையில் அவைகள் சந்தோஷமான செய்திகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அறிவு என்பது ஒரு விடயத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்வதற்கு பெயர். அறிவு என்பது ஒரு விடயத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்வதற்கு சொல்லப்படும். மஅரிஃபத்துல் மஅலூமி அலா மா ஹுவா அலைஹி பில் வாக்இ. உலமாக்களிடம் கேளுங்கள், அவர்கள் இல்முக்கு தாரீஃப், வரைவிலக்கணம் படித்திருக்கிறார்கள். நீங்கள் அறிவுக்கு வரைவிலக்கணம் படித்திருக்கிறீர்களோ தெரியாது. நீங்கள் சொல்கின்ற அறிவுக்கு எங்காவது ஒரு ஏட்டில் நீங்கள் வரைவிலக்கணம் படித்திருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் உலமாக்களிடம் கேளுங்கள், எங்களுடைய முன்னோர்கள், உசூலை அமைத்தவர்கள், ஃபிக்ஹுடைய உசூலுடைய ஆரம்ப படியை கற்கின்ற சிறிய வகுப்புகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட மதரசாக்களில் அது கற்பிக்கப்படுகிறது. ஷரஹுல் வரகாத்துடைய முதலாவது வரிய அந்த இல்முடைய தாரீஃப் தான். யதார்த்தத்தில் ஒரு விடயம் அறியப்பட போகின்ற விடயத்தை அதிலே அது எந்த நிலையில் உண்மையாக இருக்கிறதோ அந்த நிலையில் அறிவதற்கு பெயர் அறிவு. மடமை என்றால் என்ன? மடமை என்பதும் ஒரு கற்கை தான். மடமை என்பதும் ஒரு கற்கை தான். யதார்த்தத்தில் அறியப்படும் விடயத்தை அதனுடைய நிலைக்கு மாற்றமான நிலையில் அறிந்து கொள்வது. யதார்த்தம் ஒன்றாக இருக்கும், புரிதல் இன்னொன்றாக இருக்கும். இது ஜஹலுக்கு மடமைக்கு சொல்லப்படுகின்ற வரைவிலக்கணம். இன்று எதை எந்த மாதிரி புரிய வேண்டுமோ அதனை அப்படியே விட்டுவிட்டு அந்த சில கோட்பாடுகளுக்கு கீழால் உலகை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். இதனை உயர்வு என்று நினைக்கிறார்கள். இது ஒருபோதும் உயர்வு அல்ல, இது ஒரு தாழ்வு. இது ஒருபோதும் அறிவல்ல, இது ஒரு மடமை. 7 வானங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது, சயின்ஸ் சொல்கிறது ஒரு வானமும் கிடையாது என்று. என்ன நினைக்கிறீர்கள்? இதனை பேசினால் சொல்வீர்கள், இவர் இன்னும் பாடர் வகுப்பிலே படிக்கிறார் போலும். எல்லா வகுப்பையும் படித்துவிட்டு தான் இந்த கேள்விகளை கேட்கிறோம். இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுவது யதார்த்தமாகத்தான். விமர்சிப்பவர்கள், முதலாவது நாங்கள் வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். 150 கேள்விகளுக்கு மேலால் வைத்திருக்கிறோம் இந்த அறிவாளிகளிடத்தில். முடியுமானால் ஒரு கேள்விக்கு பதில் தாருங்கள். உங்களை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய கற்கையை மடமையா இல்லையா என்று பரிசீலிப்போம். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், யதார்த்தத்தை உணர முயற்சி செய்யுங்கள், உண்மையை விளங்கும் நாட்டத்துடன் கேளுங்கள். விமர்சிப்பதையும் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதை, உலமாக்களை அவர்களுடைய வயிற்றை நிரப்புபவர்கள் என்று அட்டி மட்டம் தட்டுபவர்களே, உங்களுடைய வயிற்றை நிரப்ப முயற்சிப்பவர்களே, உங்களுடைய வயிற்றை நிரப்பும் அந்த உணர்வை விட்டுவிடுங்கள். யதார்த்தமாக புரிய முயற்சி செய்யுங்கள். இந்த கற்கை ஒரு அறிவல்ல, இந்த கற்கை ஒரு மடமை. இதிலே எதுவெல்லாம் அறிவென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, யதார்த்தமாக இது புரியப்படுகிறதோ, அதுவெல்லாம் 1300 ஆண்டுகளாக அல்லது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கற்கையாக உலகத்திலே இருந்தவை.
நீங்கள் தந்தவை அல்ல. 1844 இவர்கள் சிலபஸ் போட்டார்கள். அதுக்கு பின்னால் தான் உலகில் பாடசாலைகள் ஆரம்பமான. இதனைத்தான் நாம் சொல்லுவோம், உலகில் 1300 வரை இந்த அநியாயக்காரர்களுடைய எந்த ஒரு ப்ரொஜெக்டும் வாழவில்லை, எந்த ஒன்றும் வாழவில்லை. அது வேர்ல்ட் பேங்காக இருக்கலாம், WHO ஆக இருக்கலாம், யுனைடெட் நேஷனாக இருக்கலாம், இவர்களுடைய பொலிட்டிக்ஸ் ஆக இருக்கலாம், இவர்களுடைய அரசியலாக இருக்கலாம், இவர்களுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களை அடித்துதைக்கும் இந்த சமுதாயமாக இருக்கலாம், இவர்களுடைய மீடியாவாக இருக்கலாம். எதனை எடுத்து பாருங்கள், 1300 முன்னால் இவர்களிடம் எந்த ஒன்றும் இருக்கவில்லை. இவர்கள் தயாரானார்கள் 1605 திட்டம் போட்டார்கள். 1000 வருடங்களுக்கு மேலால் தயாரானார்கள். 1600 பின்னால் உலகிலே அவர்களுடைய அந்த அநியாயங்களை உலகம் எல்லாம் பரத்தினார்கள். 1800 பின்னால் அன்புறையார்களே, அதற்கு முன்னால் உலகில் இருந்தவர்கள் எல்லாம் மடையர்களா, பொருளாதாரம் அற்றவர்களா, பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்தார்களா, சுகதேகிகளாக இருக்கவில்லையா? இன்று வாழக்கூடியவர்களை விட 100 மடங்கு அவற்றை எல்லாம் அடைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். சுகத்தை பாருங்கள், இன்று 80 வயது வயதாளி நின்று கொண்டு தொழுவார், 60 வயதுக்காரர் உட்கார்ந்து கொண்டு தொழுவார். இந்த 80 வயதுக்காரர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் இதனை பரிசீலனை செய்து பாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் எங்களை பொய்ப்படுத்துவீர்கள். 80 வயது தாண்டியவர் நின்று தொழுவார், 60 வயது தாண்டியவர் உட்கார்ந்து தொழுவார். ஏனென்றால் WHO-வை 60 வயது தாண்டியவர் கொஞ்சம் கூடுதலாக ஃபாலோ பண்ணி இருக்கிறார். உலக சுகாதார மையத்தின் வழிகாட்டலின் கீழ் இங்கு வந்த மடமையை அவர் கூடுதலாக உள்வாங்கினார். கொஞ்சம் கூட காலம் ஸ்கூல்ல படித்திருப்பார். பரிசுத்தமாக நாம் வடித்தெடுத்த இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணெய் என்றால், உலக ஆய்வுகள் சொல்கின்றன உலகில் மிக உயர்ந்த எண்ணெய் அது ஜெய்தூனுடைய அந்த ஒலிவ் உடைய எண்ணெய், இரண்டாவது உயர்ந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய், மூன்றாவது நல்ல எண்ணெய் எள்ளுடைய எண்ணெய். இந்த உன்னதமான இந்த தேங்காய் எண்ணெயை விட்டு நம்மை திசை திருப்பிய இந்த புத்திசாலிகளை நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கவில்லையா? இவர்களை அறிவாளிகள் என்று சொல்லவில்லையா? இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? WHO இவர்களுக்கு எதனை சொன்னதோ அதனை தான் அறிவென்று எடுத்தார்கள். மக்கள் உலகில் வாழ்ந்தது வளர்ந்ததை ஆய்வு செய்வதை மறந்தார்கள். யாருக்கு ஆய்வுடைய உணர்வே கிடையாதோ அவர்கள்தான் அந்த பட்டதாரிகள். ஆய்வுடைய உணர்வு இவர்களுக்கு இருந்திருந்தால் மக்களை மடமையில் ஆழ்த்தி சன்ஃபிளவர் ஆயிலையும் வெஜிடபிள் ஆயிலையும் சுகதேகிகளுக்குரிய சாமான் என்று அறிமுகம் செய்திருக்க மாட்டார்கள். மரக்கறி எண்ணெய் என்பீர்கள், மரக்கறி எண்ணெய் துபாயிலிருந்து வருகிறது. ஆனால் துபாய்காரனுக்கு சாப்பிடுவதற்கு மரக்கறி இரண்டிலிருந்து போகிறது. ஆச்சரியமான முட்டாளே, சற்று நீ சிந்திக்கவில்லையா? மக்களிடம் மரக்கறி எண்ணெயை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அங்கே எங்கே மரக்கறி இருக்கிறது என்பதாக ஹுத்பாக்கள் இடம் கொடுக்காது. இல்லை என்றால் இவ்வாறான பல 100 செய்திகளை உங்கள் முன்னால் வைப்பேன். நாங்கள் 6 நாட்கள் அமர வைத்து இவைகளை விளங்க வைப்பது எங்களுடைய வரமை. விளங்கியவர்கள் விளங்குவார்கள், புரிய விரும்புவர்கள் புரிவார்கள். யாரிடம் விதண்டவாறு உணர்வோ, யாருடைய மனச்சாட்சி அவருக்கே விரோதமாக நடக்கிறதோ அவர்கள் புரிய மாட்டார்கள், உண்மையை உணர மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் பூட்டு போட்டு விட்டானே, அதுக்கு பின்னால் யாருதான் திறப்பார் அந்த உள்ளத்தை? எனவே அன்புடன் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அந்த எண்ணெய் என்பது துபாயில் சுத்திகரிக்கப்படுகின்ற அந்த பெட்ரோலியம் அதனுடைய ஒரு கழிவு. அதனை கழிவுகள் அனைத்தையும் பணமாக்குவதுதான் இவர்களுடைய டார்கெட், இவர்களுடைய பொருளாதாரத்துக்குரிய அடிப்படையே கழிவை பணமாக்குதல். இந்த தியரிக்கு கீழால் உலகத்தை மடையர்களாக்கி உலக மக்களை எல்லாம் மடமையில் ஆழ்த்தி அவனுடைய வியாபாரத்தை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறான். ஏன் உணரவே மாட்டோம், நீங்கள் எதனையும் செய்யுங்கள் சொல்லுங்கள், ஆனால் நாங்கள் புரியவே மாட்டோம் என்று நினைக்கிறோம் என்றால் அது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற அநியாயமே ஒழிய அல்லாஹோ அவன் தூதரோ இந்த விடயத்தில் நிரபராதிகளாக இருக்கிறார்கள். அன்புடன் அல்லாஹ்வின் நடிகார்களே, இது இவர்களுடைய ஆயுதம். இவர்கள் உலகில் எதையெல்லாம் செய்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் சரிப்படுத்துவதற்குரிய இவர்களுடைய ஆயுதம் தான் இவர்களுடைய கல்வி திட்டம். நீங்கள் ஒரு கணம் உலக வரலாற்றை புரட்டி பாருங்கள், யாரெல்லாம் உலக கல்விக்கு வக்கீலாக நிற்கிறீர்கள். என்னிடத்தில் பொதுவாக உலக கல்வி மாற்று கல்வி என்ற வித்தியாசம் கிடையாது, ஆனால் நான் உலக கல்வி என்று நாடுவது இந்த பாடசாலை கல்வியை தான். பாடசாலை கல்வியை தான் அந்த வார்த்தையில் பேசுகிறேன். இல்லை என்றால் யதார்த்தமாக புரியப்படும் அனைத்து அறிவுகளும் அது அல்லாஹ்விடத்தில் அறிவுகளாகவே இருக்கின்றனவே ஒழிய அதிலே பிரிவுகள் கிடையாது. அது ஒரு வேறொரு தலைப்பு, அதனை உங்களுக்கு விளங்க வைப்பதானால் ஒரு 10-12 மணித்தியாலம் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். ஆனால் புரிய வேண்டிய பகுதி என்னவென்றால், மார்க்கங்கள் இஸ்லாமிய மதம், இந்து மதம், பௌத்த மதம், கிறிஸ்தவ மதம், நீங்கள் எந்தெந்த மதங்களை எல்லாம் பார்க்கிறீர்களோ இவர்கள் எல்லாம் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் எதனை கற்றார்கள்? மடையர்களா இவர்கள்? இவர்களிலே யாரும் புத்திசாலிகள் இல்லையா? இல்லை என்றால் அவர்கள் பண்பட்டதை விட கூடுதலாக இந்த காலத்துடையவர்கள் பண்பட்டார்களா? இல்லை என்றால் சீர்கேட்டார்களா? சீர்கேட்டுக்கா கல்வி, பண்பாட்டுக்கா? கல்வி என்பது பண்பாட்டுக்கு சீர்கேட்டுக்கு இல்லை. தற்கால சீர்கேடை விட 100 மடங்கு பண்பாடு உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள், முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அது இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் அவர்களை விட ஒரு படி மேலால் உயர்வான பண்பாடுடையவர்களாக வாழ்ந்தார்கள். இன்று எந்த முஸ்லிம்கள் பண்பாட்டுடைய வித்துக்களாக உலகிலே வாழ்ந்தார்களோ அதே முஸ்லிம்களை பண்பாட்டில் சீர்கெட்டவர்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது இவர்கள் கற்ற கற்கை நெறியுடைய வழிகாட்டல். கல்வி வழிகாட்ட வேண்டும், பண்பாட்டுக்கு கல்வி ஒருபோதும் சீர்கேட்டுக்கு வழிகாட்டாது. நான் கேட்கிறேன், உங்களிடம் 100 வருடங்களுக்கு மேலால் எங்களுடைய குழந்தைகளை ஒப்படைத்தோம், நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சீர்கெட்ட ஒரு சமுதாயத்தை தந்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். நான் மிம்பரிலே சூளுரைத்து கேட்கிறேன், 100 வருடங்களாக எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் உங்களிடம் தந்தோம், ஒவ்வொரு குழந்தையும் காம வெறி பிடித்தவர்களாக மாறியது தாயுடைய மடியிலே அல்ல, ஒவ்வொருவரும் மனச்சாட்சியிலே கை வையுங்கள், ஒவ்வொருவரும் காமத்துக்கு இரையானார்கள் பாடசாலையிலே வெளியிலே அல்ல. யாருக்காவது விளங்கவில்லை என்றால் விளங்கியவர்களிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய காது கேட்க மாட்டாது, கண் பார்க்க மாட்டாது, ஆனால் சொல்லுவார்கள் நாங்கள் கேட்டோம் பார்த்தோம் என்பதாக. யார் உலர விரும்புகிறீர்களோ அவர்கள் முதலாவது சமுதாயத்தில் விளங்கியவர்களிடம் உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு பாருங்கள். கல்வி பண்பாட்டுக்காக, கல்வி சீர்கேட்டுக்காக அல்ல. எனவே அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், 4-5 வயது பிள்ளை, சின்ன சிறு குழந்தை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி என்றால் எந்த பாவமும் தெரியாது, எந்த தேவையில்லாத உணர்வும் கிடையாது. அது அப்படியான சூழலில் வளர்க்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் அப்படித்தான் வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு முதலாவது நர்சரியிலே படித்துக் கொடுப்பார்கள் லவ் ஹிஸ்டரியை.
எந்த குழந்தைக்கு, எந்த குழந்தைக்கு? 4-5 வயது குழந்தைக்கு. இந்த நர்சரி கோர்ஸ் முடித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அந்த பெண்களை அழைத்து ஒரு நாள் கேளுங்கள், எதனை கற்று வருகிறார்கள் என்று, எதனை ஊட்டுகிறார்கள் என்று. அன்றிலிருந்து ஊட்டப்பட்ட காமம், அதற்கு உறுதுணையாக இருந்த உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த தியேட்டர் யூனிட், வீட்டுக்குள்ளால் தியேட்டர்களை வைத்திருக்கிறீர்களா இல்லையா? ஹோம் தியேட்டரை சொல்ல வரவில்லை, சாதாரண ஒரு டெலிவிஷன் இருந்து விட்டாலே அது ஒரு தியேட்டர் தான். அந்த வீட்டுக்கு பெயர் அங்கே பண்பாட்டை சீர்கெடுத்து நீங்கள் அதனை ஊக்குவித்து அதனை நீங்கள் வளர்க்க பசலையிடுகிறீர்கள். அத்துடன் அதனுடைய அடிப்படையை அங்கே கொடுக்கிறீர்கள். யாரை குறை சொல்ல போகிறீர்கள்? யாரிடம் பொறுப்பு சாட்டப் போகிறீர்கள்? நீங்கள் எங்களை குறை சொன்னால் நாங்கள் கேட்போம், எங்களுடைய மதரசாவில் நீங்கள் பிள்ளையை விட்டீர்கள் என்பதா? நீங்கள் எங்களிடம் உங்களுடைய சமர்ப்பணங்களை கொண்டு வந்தால் நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனும் சுன்னாவும் இதிலே குற்றக்காரர்கள் என்பதா? துன்யாவுடைய மோகத்தால் தத்தளித்தவர்களாக, எது நாசமானாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்க வேண்டும், 1 ரூபாய் பணம் கிடைக்க வேண்டும் என்று பணத்துக்காக பீஸ் இன்னும் கூட்டம். பாடசாலைகளிலே பிள்ளைகளுடைய பண்பாடுகள் சீர்கெட்டால் என்ன? அந்த பிள்ளை தேவையில்லாத தொடர்புகளை உண்டாக்கினால் என்ன? பாடசாலை வாழ்க்கையை விடுத்துவிட்டு யூனிவர்சிட்டி வாழ்க்கை என்று அங்கே போய் ஜினாவுடைய உணர்வுகளுடன் தன்னுடைய உண்மையான உணர்வுகளை கலைந்தால் என்ன? அதுக்கு பின்னால் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்து வரும் பொழுது 30 வயதாகி திருமணம் செய்து 35வது வயதாகும் பொழுது ஆண்மை உணர்வு கிடையாது என்று மருத்துவரை நாடக்கூடிய நிலையை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சுமத்தாட்டுகின்ற அந்த நிலை, இதுக்கெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் குற்றக்காரர்களா? நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் எங்களிடம் வைக்கப் போகிறீர்களா? நீங்கள் வாழ்க்கைக்காக எதனை கற்றீர்கள்? வாழ்க்கைக்காக எதனை கற்றீர்கள்? நாங்கள் குர்ஆனை சுன்னாவை கற்பதற்காக 10-12 வருடங்கள் செலவழித்தோம் என்று வையுங்கள். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் செய்தது. நான் கேட்கிறேன், பட்டதாரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக இதனை செய்தீர்கள், தொழிலுக்காக செய்தீர்கள், பணத்துக்காக செய்தீர்கள், ஒரு நல்ல சீதனத்தை வாங்க செய்தீர்கள், நல்ல வீட்டை சீதனமாக பெற செய்தீர்கள், நல்ல வாகனத்தை சீதனமாக பெற செய்தீர்கள், நல்ல வாழ்க்கையை உலகில் வாழ வேண்டும் என்று செய்தீர்கள், உங்களுடைய பண்பாட்டுக்கு என்ன செய்தீர்கள், உங்களுடைய மார்க்கத்துக்கு என்ன செய்தீர்கள், உலகில் இந்த மார்க்கம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கை நேர்வழியிலே அமைய என்ன செய்தீர்கள், நீங்கள் நல்ல பார்வையுடையவர்களாக மாற என்ன செய்தீர்கள், நல்ல கேள்வியுடையவர்களாக மாற என்ன செய்தீர்கள், நல்ல சிந்தனையுடையவர்களாக மாற என்ன செய்தீர்கள், நல்ல உணர்வுடையவர்களாக மாற என்ன செய்தீர்கள்? பட்டியலிடுங்கள், பார்க்கலாம். 12 வருடங்கள் படித்து 12 அம்சங்களை நலவாக வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. எதையெல்லாம் நீங்கள் உண்மையாக எடுத்தீர்களோ அதையெல்லாம் உள்ள மக்களிடம் எடுத்தீர்கள், எதையெல்லாம் நலவாக பெற்றீர்களோ அவைகளை எல்லாம் உலமாக்களிடம் பெற்றீர்கள். ஏன் இந்த கற்கை, ஏன் இந்த கற்கை என்று பார்த்தால், வெறுமனே உலக சம்பாதிப்புக்கு மாத்திரம்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதுல எங்களுடைய சில உலமாக்களும் விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்று தொழில் தேவை, உலகை உலக வாழ்க்கையை நடாத்தும் வழிமுறை தேவை. எங்களுடைய முன்னோர்கள் ஏன் இன்னோர்களும் இருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து எடுப்பவர்கள். நீங்கள் கற்ற ஹதீஸிலே கிடையாதா, லௌத தவக்கலூனா அல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கம யர்ஸுகு தயிர் தஃது ஹிமாஃபஹு வ தரூஹு பிதானா. நீங்கள் உண்மையான முறையில் அல்லாஹ்விடம் பரம் சாட்டுவீர்களே, ஆனால் பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான்.
அவைகள் வெற்றிடு வெற்றி வயிறுடன் தீனி தேடி புறப்படுகின்றன, வயிறு நிரம்பியவைகளாக வீட்டுக்கு வருகின்றன. இந்த நிலை எங்களுடைய உலமாக்களுக்கு கிடையாதா? இந்த வாக்கு இல்லையா? பதிலில் இறங்கிய மலாய்க்கமார்கள் இன்று மலாய்க்கமார்களாக இல்லையா? இல்லை என்றால் அந்த ரப்பு இன்று கிடையாதா? பதிலே ஹதிலே ஹந்தத்திலே ஹுனைனிலே அவுதாசிலே யர்மூக்கிலே யமாமாவிலே அந்த சஹாபாக்கள் செய்த அந்த போராட்டங்களிலே எந்த உதவிகளை உலகம் கண்டதோ கண்ணால் இந்த யஹூதிகள் பயந்தார்களோ காபிர்களை நடுங்க செய்ததோ அந்த உதவிகள் இன்று பெற முடியாதவைகளா? தக்குவாவை பற்றி பேசினாலும் இன்று துன்யா, தவக்குலை பற்றி பேசினாலும் இன்று துன்யா, யக்கீனை பற்றி பேசினாலும் இன்று துன்யா. உள்ளால் துன்யாவுடைய நோக்கம் உள் நோக்கம் என்று சொல்லுவோமே, உள் நோக்கம் தன்னுடைய சுயநலம், தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம், தனக்கு பொருள் திரட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வு. இன்று நஞ்சூட்டப்பட்ட சாப்பாடுகளை நாம் உட்கொள்வதற்கு அடிப்படை காரணமாகிவிட்டன. நீங்கள் விவசாயிகள் இருக்கிறீர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் விவசாயம் செய்யவில்லையா? இன்று விவசாய கல்வி எதற்காக? நீங்கள் ஒவ்வொரு 10 நாளைக்கு 12 நாளைக்கு ஒரு முறை அந்த வயலிலே நஞ்சடிக்கிறீர்கள், ஒரு பரலை கட்டிக்கொண்டு ஒரு பம்பை கட்டிக்கொண்டு போய் அங்கே அடிக்கிறீர்கள். இதனை நீங்கள் குடிப்பீர்களா? ஏன் அதிலே அடித்து அந்த சாப்பாட்டை நஞ்சூட்டப்பட்டதாக ஆக்கிறீர்கள்? தோல் சுவாசிக்கிறது, உள்வாங்குகிறது. எதனை நீங்கள் தோலிலே கொடுப்பீர்களோ அது உடம்பிலே சேரும். தானியத்துடைய தோல் அதனை உள்வாங்கி தானியத்திலே சேகரிக்கிறது. அந்த நஞ்சுடன் நீங்கள் உங்களுடைய அரிசியை எங்களுக்கு தருகிறீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சேவை செய்யவில்லை, நாசம் செய்கிறீர்கள். ஏன் இந்த அநியாயம்? ஏனென்றால் பட்டதாரிகள் தான் படித்தவர்கள், எங்களுக்கு புத்தி இல்லை என்று நினைத்தீர்கள். இல்லை என்றால் நீங்கள் வேப்பங்கொட்டையை தண்ணீரிலே போட்டு ஒரு 40 நாள் வைத்து விட்டால், அதனை தெளித்து விட்டால் அங்கே எந்த பூச்சும் வரமாட்டாது. ஒவ்வொரு விவசாயியும் அதனை யோசித்திருப்பீர்கள். அதற்கு அந்த நுரை கொட்டையை சேர்த்து விட்டால் அது நுரைத்து விடும், அது அதனுடன் சேர்ந்து விடும், எந்த பக்க விளைவையும் உண்டாக்காது. மில் செய்கிறீர்கள், மில்களை வைத்திருக்கின்றவர்களே, அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் உம்மத்துக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். 5 வருடங்கள் ஒரு தானியம் பாதுகாக்கப்படுவதற்கு போமலினை விடவும், செத்த பிணத்துக்கு அடிக்கப்படும் போமலினை விடவும் பயங்கரமான ஒரு நஞ்சை அடிக்கிறீர்கள். 5 வருடம் அதனை பக்கத்திலே பாதுகாப்பதற்கா? இல்லை என்றால் அரிசி 6 மாதத்துக்கும் 9 மாதத்துக்கும் இடையிலே புஷ்பிடித்துவிடும், அதிலே வெள்ளை படிந்துவிடும். நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் எப்படி அது 5 வருடங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது. 5 வருடம் என்ன, 10 வருடம் வரை இருக்கிறது. என்ன பயங்கரமான நஞ்சை அதிலே நீங்கள் ஊட்டுகிறீர்கள் தெரியுமா? யார் உங்களுக்கு வழிகாட்டினான்? யார் உங்களுக்கு வழிகாட்டினான்? உலமாக்களை குறை சொல்ல போகிறீர்களா? இல்லை என்றால் உங்களுடைய மூதாதையர்களை தவிக்க போகிறீர்களா? மூதாதையர்கள் உங்களுக்கு இந்த அநியாயம் செய்யவில்லை, மூதாதையர்கள் உங்களுக்கு கற்று தந்தார்கள் மக்களுக்கு நலவு செய்ய. எதிலே மக்களுக்கு நலன் இருக்கிறதோ, சொல்வார்கள் விவசாயியுடைய ஒரு உதவியாளன் தான் மண் புழு என்பார்கள். மண் புழு விவசாயியுடைய உயிர் போன்றது. இன்று மண் புழுவை பார்க்கலாமா உங்களுடைய விவசாய பூமிகளில்? நீங்கள் அதற்கு பசறையிடுகிறீர்கள் என்று பெயரில் வெளிநாட்டில் இருந்த நஞ்சை அடித்தீர்கள். அந்த புழுக்கள் எல்லாம் இனம் தெரியாமல் செத்தொழிந்து விட்டன, மண்ணுடன் ஆகிவிட்டன. இன்று எங்கே அங்கே நைட்ரஜன் உள்ளே போக போகிறது? காற்றில் உள்ள நைட்ரஜனை அதனுடைய வேர்களிலே சேர்ப்பதன் மூலமாகத்தான் தாவரங்கள் வளர்கின்றன என்று நீங்கள் படித்திருந்தால், உங்களுடைய பட்டதாரிகள் ஏன் உங்களை மடையர்கள் ஆக்கினார்கள்? இப்படியான 100 கணக்கான கேள்விகளை உங்களிடம் வைப்பேன், நீங்கள் வாழ்நாள் முடிந்துவிடும் பதில் சொல்ல மாட்டீர்கள். உங்கள் வாழ்நாள் முடிந்துவிடும், பதில் சொல்ல மாட்டீர்கள். விவசாயம் உங்களுக்கு விளங்குகின்றதால் நான் விவசாயத்தை பேசினேன், இல்லை என்றால் கால்நடையை பேசுவேன், உத்தியோகத்தை பேசுவேன், அதற்கு மேலால் வியாபாரத்திலே இவர்கள் எவ்வளவு கை வைத்தார்கள் என்று பேசுவேன். உலகிலே பசாறுகளையும் குலப்படிகளையும் உருவாக்கும் என்று அடிப்படையாக ஆக்கியதே இந்த படிப்பை தான், எஜுகேஷனை தான். உலகில் 1300 வருடங்களாக, ஏன் அதுக்கு முன்னால் உள்ள காலத்திலிருந்து மக்கள் அவரவருடைய மார்க்கத்தை கற்று பண்பாடுள்ளவர்களாக மாறுவதைத்தான் கற்கை என்று நினைத்தார்கள். இல்லாததொன்றை முடியுமானால் வரலாற்றிலே நிறுவட்டும். யாராவது எந்த ஆய்வாளராவது எந்த புரோமோட்டராவது என்னிடத்தில் நிறுவட்டும், நான் இவர்களிடத்தில் சவாலாக வைக்கிறேன். கற்றார்கள் பண்பாட்டுக்காக மார்க்கத்தை, இன்று கற்கிறார்கள் சீர்கேட்டுடன் உலக வாழ்வுடைய நோக்கத்தை மாத்திரம் மையமாக வைத்து மடமையை. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே 5 தடவைகள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இன்னமா பைன ஸாஅத்தி லஸாஅ யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல் வ யர்ஃபஉ ஃபீஹல் இல்ம். கியாமத் நெருங்கிவிட்டால் அந்த நெருங்கிய காலத்தில் ஒரு காலப்பகுதி இருக்கிறது, அதிலே மடமை மக்களிலே பரவிவிடும், மடமை பரவிவிடும், இல்மு உயர்த்தப்பட்டுவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகிலே 2 தலைமைத்துவங்கள் முஸ்லிம்களிலே வாழ்ந்தது கிடையாது 1300 வரை. தலைமைத்துவம் ஒன்றுதான், ஒரு கலீபா தான், முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு ஹலீஃபரான். இஸ்லாமியர்களிலே 2 ஹலீஃபா இருந்த வரலாறு கிடையாது. இதே போன்று உலமாக்களிடம் ஒரு கருத்துதான், ஒற்றை கருத்திலே ஒன்றுபட்டார்கள். அப்படி என்றால் 4 மதுகுகள் எவ்வாறு என்று கேட்பீர்கள். யாராவது என்னிடம் இதனை கேட்க வேண்டும் என்றால் 6 பாட நெறி நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் வந்து என்னிடம் அமருங்கள், அவைகள் அனைத்தையும் ஒரு கருத்து என்பதை நிறுவுவேன். வெறும் ஒரு சில நிமிடங்களை எனக்கு தந்துவிட்டு உங்களுடைய குஞ்சி ஆய்வின் மூலமாக நீங்கள் இதனை உங்களுடைய தராசிலே போட்டு நிறுத்தால் அது இன்னும் ஒரு மடமையை உங்களுக்கு யோசிக்க வைக்கும், நீங்கள் எல்லாவற்றையும் பின்னி பிணைந்து கொள்வீர்கள். விளங்க நினைக்கிறீர்கள் என்றால் வாருங்கள், விளங்க வைப்போம். ஒன்றும் தெரியாமல் உளறுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஆய்வுகள் ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்க என்ன இவருடைய ஆய்வா என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆனில் இருந்து சுன்னாவில் இருந்து உங்களுக்கு தோலுரிப்பேன். அல்லாஹு தஆலா என்னுடைய ஆய்வை வைத்திருந்தால் அதுவரை செய்வேன். அன்பரின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் இதனை தான் சொல்கிறது. தும்மாததுனா லகுமுல் கர்ரத அலைஹி, இரண்டாவது தடவை யூதர்களுடைய உயர்வு காலம் அவர்களுக்கு மீண்டு வருகிறது. வரும்பொழுது அல்லாஹு தஆலா இதனை கொடுக்கிறான், வாழ்ந்ததுனா கும்பியம் வாழ், பெருமளவு சொத்து செல்வம். இவர்களுக்கு வாழ் பேங்க் கையில கிடைத்து விட்டது. உலகில் எந்த நாடும் அந்த நாட்டுடைய காசை அச்சிட முடியாது வால் பேங்குடைய அனுமதி இல்லாமல். இலங்கையுடைய ஒரு 10 ரூபாயை இலங்கை அரசாங்கத்துக்கு அச்சடிக்கின்ற அதிகாரம் கிடையாது, அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் யூதர்கள். ஆனால் உலகில் எந்த நாட்டுடைய எத்தனை பில்லியன் யூதர்களுக்கு தேவைப்பட்டாலும் அவர்களுடைய கையிலே அது இருக்கிறது. இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, வாழ்ந்ததுனா கும்பியம் வால் ஒவனின், குழந்தை குட்டிகளை யார் பெற்றாலும், அது முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இல்லை என்றால் பௌத்தனாக இருக்கலாம், உலகில் உள்ள எந்த மதத்தவன் பெற்றாலும் அவன் யூதனுடைய கற்கையை தான் கற்க வேண்டும். வாழ்ந்ததுனாக்கும் இது எந்த நிலைக்கு ஆக்கும் என்றால், உலமாக்களை நான் தயவாக விழிக்கிறேன், நான் உங்களுடன் தாழ்மையாக நடக்கிறேன், ஆனால் நான் கேட்கின்ற கேள்வியை சற்று நீங்கள் உள்வாங்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யூதர்கள் இந்த உலகில் 1 கோடி பேர்கள், 2 கோடி பேர்களுக்கு உள்ளால் தான் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது அவர்களுடைய எஜுகேஷன் மூலமாக கற்று கற்கை ஆரம்பித்து விட்டால் உலகில் மிக அதிகமானவர்களாக யூதர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. நபர்களிலே எண்ணப்படும் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாக யூதர்களை நாங்கள் மாற்றுகிறோம் என்று குர்ஆன் கூறுகிறோம். பனு இஸ்ரவேலர்களை பற்றி அவர்களை விழித்து முகாத்தமாக கேள்வி கேட்கின்ற குர்ஆன் அகபைனா இலா பனி இஸ்ரவேல் ஃபில் கிதாபி லதுஃஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரதைன் உங்களை நாங்கள் எண்ணிக்கையிலே மிகவும் அதிகமானவர்களாக மாற்றுகிறோம் என்றால், யூதர்கள் அவர்களுடைய வம்சத்திலே இப்படியான அதிகமானவர்கள் அல்ல. யாரெல்லாம் அவர்களுடைய கற்கை நெறியை கற்றார்களோ, அதன் மூலம் உயர்வை தேடினார்களோ, அதன் மூலம் இந்த துன்யாவை தேடினார்களோ, துன்யாவுடைய வாழ்க்கையை மாத்திரம் நோக்கமாக கொண்டார்களோ, 5 ரூபாய்க்கு மலம் தின்றார்களோ, அவர்கள் அனைவர்களையும் குர்ஆன் யூதர்கள் என்று கணக்கிடுகிறது. கணிப்பீடு செய்கிறது அல்ல, கணக்கிடுகிறது. எனவே அன்புறேன் அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு கசப்பாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், உண்மை உண்மைதான். 100,000 பேர் பொய்ப்பிக்க முயற்சித்தாலும் உண்மை யதார்த்தத்தில் இருந்து மாறாது. 100,000 பேர் உண்மைப்படுத்தினாலும் பொய் பொய் தான், பாத்தில் பாத்தில் தான், வழிகேடு வழிகேடு தான். அதனை நீங்கள் யதார்த்தத்தில் உண்மைப்படுத்த முடியாது. 100,000 பேர்கள் சேர்ந்து பொய்யை உண்மைப்படுத்த முயற்சித்தாலும் பொய் பொய் தான். இதற்கு அடுத்தபடியாக நடக்கப் போவது, இந்த உலகத்தில் யூதர்களுடைய அவர்களுடைய இந்த குலப்படி காலத்துடைய உயர்வு அப்படியே தாழ்வாகிவிடும். அந்த குலப்படிகள் எல்லாம் சுக்குநூறாகிவிடும். இப்போது மஸ்ஜித் அக்ஸா அவர்களுடைய கையில் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது ஃபைதா ஜாஅதுல் ஆகிரா, இந்த இரண்டாவது குலப்படி காலம் முடிவுக்கு வந்தால், லியஸூஜூஹக்கும், உங்களுடைய முகங்கள் எல்லாம் கெட்டுவிடும். மக்கள் உங்களை நல்லவர்களாக பார்த்தார்கள். உத்தியோகத்தை, பட்டம் பதவியை, உங்களுடைய பொருளாதார முறையை நல்லதாக பார்த்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் கெட்டவைகள் என்று விளங்கும். வலியதுகுலுல் மஸ்ஜித கமா தகலூஹு அவ்வல மர்ரா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே முஸ்லிம்கள் நுழைய போகிறார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய கிலாபத்துக்கு கீழால் அந்த உமர் கத்தாப் ரழியல்லாஹுவர்கள் நுழைந்தது போன்ற என்று குர்ஆன் சொல்கிறது. உமர் ரழியல்லாஹு நுழைந்தார்கள் ஆட்சியுடன், அதிகாரத்துடன், பலத்துடன். இதே முஸ்லிம்கள் திரும்பவும் நுழைவார்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே கலீபாவுடைய கிலாபத்துடன், இமாம் மஹ்தியுடன். இந்த சிறிய கூட்டம், எந்த சிறிய கூட்டம் யூதர்களுடைய இந்த ப்ரொஜெக்டை தவறு என்று விளங்கியதோ, எந்த சிறிய கூட்டம் இந்த அறிவை மடமையாக பார்த்ததோ, அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடன் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைவார்கள். வலியதுகுலுல் மஸ்ஜித கமா தகலுஹு அவ்வல மர்ரா வலியுதப்பிரு மா அலௌ தத்பீரா. அவர்கள் எந்தெந்த சூழ்ச்சிகள் மூலமாக உலகிலே பசாதுகளை செய்து உயர்வை அடைந்தார்களோ, அவர்களுடைய வேர்ல்ட் பேங்க் மூலமாக, அவர்களுடைய எஜுகேஷன் மூலமாக, அவர்களுடைய யுனைடெட் நேஷன் மூலமாக, அதற்கு கீழால் உள்ள யூனிட்ஸ் மூலமாக, WHO மூலமாக, பொலிட்டிக்கல் மூலமாக, டிஃபென்ஸ் மூலமாக, மீடியா மூலமாக, இப்படியாக எதை எதைகள் கொண்டு அவர்கள் உயர்வை அடைந்தார்களோ, அவைகள் அனைத்தும் சுக்கு நூறாகி தவிழ்படியாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. இது குர்ஆனுடைய வார்த்தை, இது குர்ஆனுடைய முழக்கம். இது குரான் சொல்லும் கருத்து. இந்த கருத்தில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்றால், எங்களுக்கு இன்று சூரியன் மறைந்தால் நாளை உதிக்காதா என்று சந்தேகம் வந்தாலும் குரானுடைய வார்த்தையில் சந்தேகம் வர மாட்டாது, மறந்துவிடாது. எனவே உணர்வு பெற வேண்டிய காலம். எனவே விழிப்புணர்வு யூதர்களை விட்டும் மக்களை கலத்துவதற்கு செய்யப்பட வேண்டிய காலம். இந்த அநியாயங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க முயற்சிக்கப்பட வேண்டிய காலம். இந்த விழிப்புணர்வு என்று சொல்கிறோம், யூதர்களுக்கு வக்கீலாக நிற்கிறோம், இன்று டெங்கு டெலும்பு ஒழிக்கிறோம் என்று சொல்கிறோம், கிணறுகளை மூடி தள்ளுகிறோம், கிணற்று நீரை இழந்தோம், குளோரின் என்ற நஞ்சை குடித்தோம், அதற்கு பின்னால் நாங்கள் தான் பட்டதாரிகளும் அறிவாளிகளும். அப்படியா? எங்கே இருக்கிறீர்கள்? டெங்கு என்பதனுடைய அடிப்படை என்ன? டெங்கு என்ற நுளம்பு அது அவர்களால் கொண்டு வந்து அடிக்கப்படுகிறது. ஆதாரபூர்வமான செய்திகளை பேசுகிறேன், வளவளக்கவில்லை உங்களிடம். அதுக்கு பின்னால் அந்த ஏரியாவில் பெரியதொரு இன்ஃபெக்ஷனை செய்து கிணறுகளை மூடுகிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்குள்ளால் காத்தாங்குடியில் 16 கிணறுகளை மூடினார்கள் சட்டமாக. மூடவில்லை என்றால் 30,000 ரூபாய் ஃபைன் அடிப்போம் என்று அவர்களை பலவந்தப்படுத்தினார்கள். இந்த அநியாயங்களுக்கு தீர்வு என்ன? கிணற்று நீர் மக்களுக்கு எவ்வளவு உயிரோட்டத்தை தரும் என்றால் சூமியத்துக்கும் அது மருத்துவம். குரான் சொல்கிறது, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருட நோயாளி, அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். வாயூப இருந்த ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அஷ்ஷைத்தானு பினுஸ்பி வஅஸா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்த பொழுது சொன்னார்கள், அதனை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள் என்று குரான் சொல்கிறது. வல்குர் அபதனா அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அஷ்ஷைத்தானு பினுஸ்பி வஅஸா. அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னை ஷைத்தான் பலவிதமான கஷ்டங்களை கொண்டு பீடித்து விட்டான், எனக்கு அதாவது செய்கிறான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், உர்குத் பிர்ஜிலே, உங்களுடைய காலால் நிலத்திலே தோண்டுங்கள், ஹாரா, இந்த தண்ணீர், மௌத்தசலோன், குடிப்பது குளிப்பதற்கு, வாரிதுன், குளிர்ச்சியானது. நிலத்திலிருந்து வரும் தண்ணீர் நிலம் சூடாக இருந்தாலும் குளுமையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், குர்ஆன் சொல்கிறது கிணற்று தண்ணீர் குளுமையானது, வஷராப், அது குடிப்பதற்குரியது, குளித்தார்கள், குளித்தார்கள், நோய் நிவாரணம் அடைந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு என்ன 18 வருட நோய் இருந்தது? கிருமியை பற்றி பேசுவார்கள் எருமைகள், கிருமியை பற்றி பேசுவார்கள் எருமைகள். நான் கேட்கிறேன், காற்றிலே எத்தனை லட்சம் கிருமிகள் இருக்கின்றன, இவைகளை எல்லாம் உங்களுக்கு பில்டர் பண்ணி தந்தார்களா? தண்ணீரை கிணற்றிலிருந்து எடுத்து கொதுப்பாட்டி குடியுங்கள், ஏனென்றால் அதிலே கிருமி இருக்கின்றது என்று சொன்னீர்களே, காற்றுக்கு என்ன பில்டர் அடிக்கவா மூக்கிலே? உங்களுடைய தீர்வு என்ன? தண்ணீரை விட கூடுதலான கிருமி காற்றிலே இருக்கிறது. யார் இவைகளுக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னான், தீர்வு சொன்னான்? அன்பர்களே, தொடர்ந்து மடமையிலே வாழக்கூடாது. நானும் நீங்களும் புத்தி உணர்வு பெற வேண்டும், ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நகர வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்தவர்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய பித்தரங்களுக்கும் அநியாயம் செய்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். பல நாயன் ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கும், பாத்தில்களை தவிர்த்து நடக்கும் தௌஃபிக் செய்வானா? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? உண்மை உண்மையாக உணர்த்துவாயா? அதனை எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயா? பாத்திலை பாத்திலாக காட்டுவாயா? பொய்யை பொய்யாக உணர்த்துவாயா? அதனை விட்டும் தவிர்த்து நடக்க தௌஃபிக் செய்வாயா? இப்படியான பயங்கரமான குளப்படி காலத்துடைய தீர்வை எங்களுக்கு நசீபாக்குவாயா? இந்த மடமையிலிருந்து உன்னுடைய வாயுடைய அயல்மின் பக்கம், அறிவின் பக்கம் இந்த உம்மத்துடைய குழந்தைகளை எல்லாம் திசை திருப்பி வைப்பாயா? இந்த அநியாயக்காரர்களின் பிடியிலிருந்து காப்பாற்றுவாயா? யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து மடமையை அறிவென்று காட்டி தந்தார்கள், யா அல்லாஹ், இதனை மடமை என்று நமக்கு உணர்த்துவாயா? உண்மையான யதார்த்தமான உன்னுடைய நபிமார்கள் சுமந்து வந்த அந்த அயலுமை எங்களுக்கு அயல்மாக தருவாயா? அதனை எங்களுக்குரிய கற்கை நெறியாக ஆக்குவாயா? உண்மையை புரிய வைப்பாயா? எங்களுக்கு உண்மையான இஸ்லாமிய உணர்வை தருவாயா? துஆக்களை கபூல் செய்வாயா? آمين يا رب العالمين والحمد لله رب العالمين
قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.